வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவோட கற்றதும் பெற்றதுமோட அடுத்த பாகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த தடவை என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வன்முறையையும் லஞ்சத்தையும் வெல்லக்கூடிய சக்தி, க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்காரு. சக்தி அப்படின்னு க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்காரு. நகராட்சி தேர்தல்கள் எப்படி நடந்தன என்பதை தொலைக்காட்சி சேனல்களில் கண்கூடாக பார்த்து யார் தொண்டர் யார் குண்டர் என்று மண்டை காய்ந்தோம். மண்டை காய்ந்தோம், அது கோயம்புத்தூர் பாஷையில். போலீஸ் தரப்பில் ஓரிரு இடங்களில் லேசான வன்முறை சம்பவங்களை தவிர தேர்தல் அமைதியாகவே நடந்தது என்ற அறிவிப்பு தான் சென்ற வாரத்தின் மிகப்பெரிய நகைச்சுவை. பல பூத்களில் காலை 9 மணிக்குள்ளேயே கள்ள ஓட்டுகள் எல்லாம் போட்டு முடித்து ஜில்லோ என்று காலியாக இருந்தன. நாங்கள் பயந்து கொண்டே தான் ஓட்டு போடச் சென்றோம். ஊரறிந்த ஆசாமி என்பதால் என் ஓட்டை போடாமல் வைத்திருந்தார்கள். மறுதேர்தல் வைத்தாலும் இதே தான் நடக்கும். தேர்தல் பாரபட்சமற்று இருப்பதற்கு முக்கிய தேவைகள் 3. தேர்தல் அதிகாரிகள் மாநில அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடாது. 2. காகித ஓட்டு கூடாது. 3. புகைப்பட அடையாள அட்டை கட்டாயம் வேண்டும். மதுரை அசம்பிளி தேர்தல் இவை 3 அனுசரித்து மின்னணு வாக்கு பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தியதாலும் மைய அரசின் தேர்தல் ஆணையம் நடத்தியதாலும் எந்தவித ரகளையுமின்றி நடந்து முடிந்தது. இவிஎம்களில் 10 மணிக்குள் எல்லா ஓட்டுகளையும் போட்டு திணிக்க முடியாது. காரணம், அதில் ஒரு ஓட்டுக்கும் அடுத்த ஓட்டுக்கும் காலதாமதம் டைம் டிலே வேண்டுமென்றே கொடுத்திருக்கிறோம். ராஜீவ்காந்தி சொன்ன யோசனை இது. அத்தனை ஓட்டுகளையும் போட்டு முடிக்க 8 மணி நேரமாகும். அதற்குள் இயந்திரம் கைப்பற்றப்பட்டு விட்டால் அதை மேற்கொண்டு செயலற்றதாக ஆக்கவும் ஒரு பட்டன் இருக்கிறது. இந்திய நாட்டில் லஞ்சத்தையும் வன்முறையையும் வெல்லக்கூடியது டெக்னாலஜி ஒன்று தான். அமெரிக்கா வாழ் தமிழ் மருத்துவர்கள் பற்றி சில வாரங்களுக்கு முன் எழுதியிருந்தது நினைவிருக்கலாம். அமெரிக்காவில் வெற்றி பெற்ற குஜராத்தி டாக்டர்கள் சிலர் குஜராத் கிராமங்களுக்கு அடிக்கடி சென்று பணிபுரிகிறார்கள் என்று பைன்புரூக் நியூஜெர்சியிலிருந்து மின்னஞ்சலில் கணேசன் மாதவன் எழுதியிருக்கிறார். குறிப்பாக டாக்டர் ஹரேன் என்பவர் ட்ராமா கேர் என்னும் விபத்து மருத்துவம் பற்றி கற்றுக் கொடுத்து அமெரிக்காவில் உள்ளது போல 911 சேவையை குஜராத் நகரங்களில் தொடங்க உதவி புரிகிறாராம். மெடிக்கல் டூரிசம் என்னும் புதிய துறையும் பிரபலமாகி வருகிறதாம். தமிழர்கள் இம்சை அரசன் படத்தின் 100வது நாள் விழாவுக்கு அழைக்க வந்திருந்த அதன் டைரக்டர் சிம்பு தேவனுக்கு நான் சொன்ன அறிவுரை, இன்னொரு சரித்திர கதையை உடனே தொடாதீர்கள், நகைச்சுவை விடாதீர்கள். அதன் தயாரிப்பாளரான டைரக்டர் ஷங்கர், அடுத்த படத்துக்கு நான் எந்த அறிவுரையும் தரவில்லை, அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து விட்டேன் என்றார். கெட்டிக்காரர். நான் குமுதம் ஆசிரியராக இருந்த காலத்திலிருந்தே சிம்புவை எனக்கு தெரியும். மதுரையிலிருந்து ஹில்கு என்ற புனை பெயரில் ஒருவர் அனுப்பிய கார்ட்டூன்கள் தனிப்பட்டு தெரிந்தன. அவரை சென்னைக்கு அழைத்து அடிக்கடி கார்ட்டூன் போட சொன்னேன். அந்த இளைஞர் தொடர்ந்து உற்சாகமாக நிறைய வரைந்து அனுப்பினார். அதன்பின் விகடனில் வேலைக்கு சேர்ந்தார். பல நகைச்சுவை சித்திரங்கள் வரைந்தார். இம்சை அரசன், 23 புலிகேசி என்ற தொடர் தலைப்பிலேயே விகடனில் நிறைய வரைந்திருக்கிறார். அதன்பின் சிம்புவை பாண்டவர் பூமி படம் பிடிப்பின் போது சந்தித்தேன். சேரனிடம் ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்திருப்பதை அறிந்தேன். அதன்பின் டைரக்டர் ஷங்கருக்கு ஒரு கதை சொல்லி அவருக்கு பிடித்து போயிருப்பதை அறிந்தேன். மற்றது சரித்திரம். அமெரிக்கா என்றால் இந்த வெற்றியை தொடர்ந்து மெர்ச்சன்டைஸ் பண்ணிவிடுவார்கள். இம்சை அரசன் என்று ஒரு அனிமேட்டட் கார்ட்டூன் படம் வரும். தயாரிப்பாளர்கள் அதையே சிண்டிகேட் பண்ணுவார்கள். கிறிஸ்துமஸுக்கு அரசன், அவன் குதிரை, ராணிகளை எல்லாம் பொம்மைகள் செய்து விற்பார்கள். இம்சை அரசனுக்கு முன்னோடி மதன் என்று தான் சொல்வேன். சிரிப்பு திருடன் சிங்காரவேலு, முன்ஜாக்கிரதை முத்தண்ணா, ரெட்டைவால் ரங்குடு போன்ற மறக்க முடியாத பாத்திரங்களை அவர்தான் துவக்கி வைத்தார். குமுதம் ஆசிரியராக இருந்தபோது சிங்கப்பூர், லண்டன், அமெரிக்காவுக்கு 3 இலவச டிக்கெட்களை பத்திரிகைக்கு தருவதாக ஏர் இண்டியா நிறுவனம் சொல்லிட்டு அவற்றை பரிசாக அறிவித்து ஒரு கவிதை சிறுகதை நாவல் போட்டி அறிவித்தோம். கவிதை போட்டியில் பரிசு பெற்ற இருவரில் ஒருவர் தாமரை, கோவையில் இன்ஜினியரிங் படித்து முடித்த இளம் மாணவி. என்னை வந்து பார்த்தபோது நிறைய கவிதை எழுதுங்கள் என்றேன். அது என் குறிக்கோள் அல்ல, சினிமாவுக்கு பாட்டு எழுதுவதுதான் என் விருப்பம் என்று அப்போதே சொன்னார். இப்போது வசீகரமாக எழுதி வருகிறார். நா முத்துக்குமாரும் அவரது தூர் கவிதையை பாராட்டிய போது இதை தான் சொன்னார். புதுக்கவிதையில் சில்லறை இல்லை. நோபல் சமாதான பரிசு இந்த வருஷம் பங்களாதேஷ் பேராசிரியர் முகமது யூனஸுக்கும். அவர் நிறுவிய கிராமீண வங்கிக்கும் கிடைத்திருக்கிறது. அமெரிக்கா டெனசி பல்கலைக்கழகத்தில் படித்து பொருளாதார பேராசிரியராக இருந்த யூனஸ் தாய்நாட்டுக்கு திரும்பி வந்து மைக்ரோ கிரெடிட் என்னும் வங்கி கடன் முறை பங்களாதேஷில் கொண்டு வந்தால் இப்போது அது வெற்றிகரமாக இயங்குகிறது. ஏழைகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, அவர்களின் தொழில் திறமைகளுக்கும் வாழ்வு மேம்பாட்டுக்கும் தேவையான உபகரணங்கள், மாடு வாங்கவோ கோழி வாங்கவோ ஏன் செல்ஃபோன் வாங்கவோ கூட கடன் கொடுப்பது என கொலாட்ரல் போன்ற உத்தரவாதம் ஏதும் தேவையின்றி நம்பிக்கையில் ஒரு குழுவுக்கு கடன் கொடுப்பது போன்ற திட்டம். 99% பேர் திருப்பி கொடுத்து விடுகிறார்களாம், ஏழைகள் அதுவும். இந்த திட்டம் உலகின் பல நாடுகளில் இன்று பிரபலமாகி இருக்கிறது, குறிப்பாக துருக்கியிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும். இந்தியாவில் ஸ்டேட் பேங்க் கூட இம்மாதிரி சிறு கடன்கள் கொடுக்கிறது. கோவை அருகில் ஒரு கிராம கிளையின் அதிகாரியை ஒரு முறை சந்தித்த போது சொன்னார், பணமாக கொடுக்கிறோம் அதுதான் தப்பு, ஒரே மாட்டை ஒரு கிராமமே காட்டி கடன் வாங்கி செலவழித்து விடுகிறார்கள் என்றார். முகமது யூனஸ் பணத்தை கண்ணில் காட்ட மாட்டார், பொருளாகத்தான் தருவார். ஏபி ஹாய், நாய் கண்காட்சியில் அறிவிப்பு, 8 அல்சேஷன் மேடைக்கு வரவும். விகடன் 15/10/2006 இதழில் அறிவித்திருந்த கைபேசி கார்ட்டூன் போட்டியில் கலந்து கொண்ட வாசகங்கள் அனுப்பி வைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பின்வரும் 3 வாசகங்கள் கற்றதும் பெற்றதும் புத்தக பரிசுக்கு தேர்வு பெறுகின்றன. காலை கட் பண்ண போகிறாங்களாம் சத்யநாராயணன், உங்கள் பேங்க்கில் கார் லோன் வாங்கினா செல்ஃபோன் ஃப்ரீயா? அட போங்கய்யா, இந்த மொபைல் எனக்கு ராசியே இல்லை, ஆஸ்பத்திரிக்கு வரும்போது புது செல்ஃபோன் ஒன்று வாங்கிட்டு வந்தா மறந்துடாது. இது இட்ஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது, 2 பெண்கள் ஒரு கேள்வி. சுஹாசினி மணிரத்னம் அழைத்திருந்த தீபாவளி மதிய உணவு நிகழ்ச்சியில் நண்பர் சாருஹாசனை சந்தித்து குணமானதற்கு வாழ்த்து தெரிவித்தேன். பாரிஸில் கீழே விழுந்து ஓரிரு எலும்புகள் உடைந்து மண்டையில் அடிபட்டு கோமாவில் இருந்து மீண்டவர், சரியா போச்சு என்றார் சிரித்து கொண்டே. வாழ ஆசை இருந்தால் சரியா போயிடும் என்றேன். பேரன் நந்தாவிடம், உனக்கு சினிமாவில் ஈடுபாடு உண்டா என்று கேட்டேன். மணிரத்னம் போல தலை ஆட்டிவிட்டு சுருக்கமாக எக்கனாமிக்ஸ் என்றான். வயது 12 இருக்கும். நடிகை ரேவதியையும் கூட அங்கே சந்தித்தேன். திருவனந்தபுரத்தில் ஸ்ரீவித்யாவின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு திரும்பி இருந்தார். கேரள அரசு ஸ்ரீவித்யாவின் உடலை மக்கள் பார்வையில் அஞ்சலி செலுத்த வைத்து ராஜ மரியாதைகளுடன் தகனம் செய்தார்களாம். மறைந்த நடிகர் சத்யன் முதல் அத்தனை முன்னணி நடிகர்களுடனும் முதலில் கதாநாயகியாக, பிறகு அம்மாவாக ஏறத்தாழ 400 மலையாள படங்களிலும் 200 தமிழ் படங்களிலும் நடித்திருந்த ஸ்ரீவித்யாவை காரைக்குடியில் கண்டுகொண்டேன் படப்பிடிப்பின் போது ஒரு முறை சந்தித்திருக்கிறேன். தபு, ஐஸ்வர்ய ராய் போன்ற சக நடிகைகளுடன் அதிகம் பேசாமல் தன் பாட்டுக்கு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். தன் முறை வந்தபோது திறமையாக நடித்து கொடுத்து விட்டு புத்தகத்துக்கு திரும்பி விடுவார். நான் 10வது படித்த போது என் தந்தையார் மின்சார இலாக்காவில் பிஆர்ஓவாக இருந்தார். எங்களை ஃபிலிம் ஷூட்டிங் பார்க்க ஜெமினி ஸ்டுடியோவில் அனுமதி வாங்கி அனுப்பி வைத்திருந்தார். லலிதா பத்மினி நடனம் ஆடுவதை படம் பிடித்து கொண்டிருந்தார்கள். வைஜந்தி மாலாவின் தாய் வசுந்தரா நடித்த படம், பெயர் ஞாபகம் இல்லை. திரும்ப திரும்ப ஒரே அசைவை பலமுறை எடுத்ததால் அறுத்து போய் திரும்பி வந்துவிட்டோம். பத்மினிக்கு அப்போது 16 வயது இருக்கலாம். வேலைக்காரியின் ஓரிடம் தனிலே துவங்கி பல படங்களில் இந்த சகோதரிகள் நடனம் மட்டும் ஆடினார்கள். என்எஸ்கேயின் மணமகள் படத்தில் கதாநாயகி அந்தஸ்து பெற்ற பின் ஜெமினி கணேசன், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், என்டிஆர், ஹிந்தியில் ராஜ்கபூர் வரை எல்லா மொழிகளிலும் எல்லா கதாநாயகர்களுடனும் இவரும் 252 படங்களில் நடித்தவர். மெல்ல மெல்ல குணச்சித்திர பாத்திரங்களிலிருந்து கதாநாயகி, அண்ணி, அம்மா, அப்புறம் பாட்டி என்று இயல்பாக வயது முதிர்ந்து ஓய்வு பெற்றார். ஸ்ரீவித்யாவின் சாதனைக்கு ஈடான சாதனைகள் படைத்த பத்மினி அண்மையில் இறந்தபோது தமிழக அரசு ஒரே ஒரு இரங்கல் செய்திக்கு பின் ஏன் கண்டுகொள்ளவே இல்லை என்று வியப்பாக இருக்கிறது. கலையுலகம் எங்களை புகழலாம், நாங்கள் உலகை புகழ மாட்டோம் என்பதுதான் கோட்பாடா, அல்லது கேரள அரசு கலைஞர்களை வேறு விதமாக மதிப்பிடுகிறதா? தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் பட்டாசு பட்டாடை போல ஒரு சாஸ்வதம் பெற்றுவிட்டதை கவனித்தீர்களா? அதிகாலை செம்பனூர் கோவில் அல்லது மதுரை கலைஞர்களிடம் நாகஸ்வரம், அதன் பின் சிறப்பு பட்டிமன்றம், கு ஞானசம்பந்தன், சாலமன் பாப்பையா, திண்டுக்கல் லியோனி இவர்கள் மூவரும் கட்டாயம் இருப்பார்கள். பட்டிமன்றத்துக்கான தலைப்புகளிலும் அதிகம் வேறுபாடுகள் இருக்காது. இவ்வாழ்வில் மகிழ்ச்சிக்கு காரணம் கணவனா மனைவியா, உறவினர்களா குழந்தைகளா, அதிகம் செலவழிப்பது ஆணா பெண்ணா, இப்படி 10 தலைப்புகள் அடங்கிவிடும். அதன் பின் தொடர்வது புதுவரவு, புதுப்படங்களின் முன்னோட்டம், புது நடிகைகள் மத்தாப்பு விடுவது, நடிகை நடிகையரிடம் கேணத்தனமான கேள்வி பதில்கள். உதாரணம், பேட்டி காணும் பெண் சினிமாவில் நடிக்க முயன்று கொண்டிருப்பவர் தலையை கோதிக்கொண்டு, முதல் ஷாட் எடுக்கிறப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நடிகை தன் தலையை கோதிக்கொண்டு, இட் வாஸ் லவ்லி, அட் த சேம் டைம் டென்ஷன் இருந்துச்சு, பெரிய டைரக்டர் முன்னால் பண்ணுறோம்னு சொல்லி ஐ வாஸ் வெரி வெரி நர்வஸ். இரண்டு பேரும் கைகொட்டி சிரிக்க இப்படி பெரும்பாலும் ஆங்கிலத்தில் பதில்கள். அதன்பின் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக டப்பா படங்களின் பரேடு துவக்கம். பேராசிரியர் ஞானசம்பந்தனுடன் இந்த பட்டிமன்றங்களை பற்றி பேசியிருக்கிறேன். பட்டிமன்ற வழக்காடுமன்ற கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கென்றே தனிப்பட்டது. மாரியம்மன் திருவிழாக்களில் கூட பட்டிமன்றம் என்பது ராத்திரி கட்டாயம் இருக்க வேண்டுமாம். கோஷ்டியாக ஒரு கிரிக்கெட் டீம் போல ஒட்டி பேச வெட்டி பேச இரண்டு டீமையும் சேர்த்து கொண்டு வேனில் செல்வார்களாம். விடிய விடிய நடக்குமாம். தெருக்கூத்தின் நவீன வடிவம்தான் பட்டிமன்றம் என்று தோன்றுகிறது. பட்டிமன்ற நடுவர்களுக்கு சில புதிய தலைப்புகள் தர விரும்புகிறேன். நல்ல மழை பெய்ய தேவை மேகமா யாகமா, நல்ல முகச்சவரம் செய்ய தேவை பிளேடா க்ரீமா. வாசகர்கள் கார்டில் புதிய தலைப்புகள் எழுதி அனுப்பலாம். சிறந்த தலைப்பை அனுப்புபவர்கள் ஆணா பெண்ணா, மாணவரா மாணவியா, பார்க்கலாம். களப்பாள் குமரன் அவர்கள் எழுதிய தள்ளுபடி அம்மன் துணை என்கிற, ஆம் அதுதான் தலைப்பு, சிறுகதை தொகுதியை ரசித்து படித்தேன். ஒவ்வொரு கதையும் ஒரு பெரிய நாவலின் கதை சுருக்கம் போல எழுதப்பட்டு கதை சொல்லும் உத்தி நவீன சிறுகதையின் இலக்கணங்களை மீறினாலும் ரசிக்க முடிந்தது. சென்னைக்கு பிழைப்பு தேடி வரும் இளைஞன் குப்பு வேலை கிடைக்காமல் துணிக்கடை வாசலில் நின்று கொண்டு ஐயா வாங்க அம்மா வாங்க ப்ளீஸ் கம் சார் மேடம் ப்ளீஸ் என்று உள்ளே வாடிக்கை மக்களை அழைக்கும் வேலையில் துவங்கி சேல்ஸ்மேனாகி படிப்படியாகி தானே கடை ஒன்று துவக்கும் அளவுக்கு முன்னேறி சிறப்பு தள்ளுபடியில் விற்கும் தந்திரங்களை பயன்படுத்தி விரிவடைந்து நாலே பக்கங்களில் கோடீஸ்வரனாகிறான். தன்னுடைய சொந்த கிராமமான சந்தைக்குப்பையில் அம்மன் கோவில் கட்டுகிறான். இறுதியில் அடையாறில் 5 நட்சத்திர ஹோட்டல் வாசல் ஏசி கார் வந்து நின்றது. அதன் முதலாளி குப்பு என்கிற குஷ்பு கனா கருப்பு கண்ணாடியுடன் இறங்கி நின்றது கண்கொள்ளா காட்சி. காரின் பின் கண்ணாடியில் கண்ணை பறிக்கும் வண்ணத்தில் ஸ்ரீ தள்ளுபடி அம்மன் துணை என்று எழுதப்பட்டிருந்தது. விலை ₹15. ஆசிரியர் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் விரிவுரையாளர். கற்க கணிப்பொறி கன்னிமுத்தம் காதல் கவிதைகள் போன்ற பிற நூல்களை எழுதியுள்ளார் என்பது கடைசி பக்கத்தில் இருந்து தெரிகிறது. ஏபி போ, அந்த பொண்ணுக்கு 18 பாஷைகள் தெரியும். அதில் எதிலும் மாட்டேன் என்று சொல்ல தெரியாது. அதோடு இன்னைக்கு மெட்டீரியல் இஸ் ஓவர். மற்றும் மீண்டும் சந்திக்கும் வரை அடுத்த கற்றதும் பெற்றதும் பார்ப்போம் நாளைக்கு.